அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 4 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் நாடற்றவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண அவசர திட்டங்களை ஐநா மன்ற அகதிகள் நிறுவனம் கூறுகையில் மலேசியாவில் நாடற்றவர்கள் நிலை குறித்த ஒரு பேட்டி.
குழந்தையிலிருந்து ஆரம்பித்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்களை சேர முடியல, அப்புறம் அதுக்கு மேல அவங்க கல்வி தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, நல்ல கல்வி தர முடியல. அடுத்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு வீட்டு மனை வாங்க முடியல.
இலங்கையில் புதிய தமிழர் அரசியலுக்கு அறைகூவல் விடுக்கும் வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரனின் கருத்துக்கள் குறித்த செய்திக்குறிப்பு. இந்தியாவில் இந்தி திரைப்பட உலகில் ஒப்பனை கலைஞர்களாக பெண் கலைஞர்கள் பணிபுரிய இருக்கும் தடைகள் சட்டவிரோதமானவை என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது பற்றிய செய்தி.
தீர்ப்பு நம்ம வரவேற்கிறோம். எங்களுக்கு வந்து நோ ஜெண்டர் கிரைம் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு எங்க சங்கத்துல கிடையாதுங்க. பெண்கள் பல துறையில வந்து முன்னேறிட்டு வர்றாங்க. இந்த துறை விருப்பப்பட்டு வரங்களை நாங்க வரவேற்கிறோம்.
நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் ஆகிய இடம் பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சதாத் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
மெக்சிகோவின் தென்மேற்கில் இருக்கின்ற இக்வாலா நகரில் செப்டம்பர் பிற்பகுதியில் 43 மாணவர்கள் காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்பட்ட பின்னர் தலைமறைவாகி இருந்த நகர மேயரையும் அவரது மனைவியையும் அந்நாட்டின் அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள். ஹொசே லூயிஸ் அபர்காவும் அவரது மனைவி மரியாவும் மெக்சிகோ நகரத்தில் பலப்பிரயோகமின்றி பிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேயரின் மனைவி நடத்த திட்டமிட்டிருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாணவர்கள் தடங்களை ஏற்படுத்தலாம் என கருதி அவர்களை கும்பலொன்றிடம் ஒப்படைக்க உள்ளூர் போலீசாருக்கு இந்த மேயர்தான் உத்தரவிட்டார் என சந்தேகிக்கப்படுகிறது. மெக்சிகோவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி தேசிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை தூண்டியிருந்த இந்த சம்பவத்தில் 50 அதிகமானோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
எந்தவிதமான கடவுச்சீட்டோ குடியுரிமையோ இல்லாமல் அவதியுறும் கோடிக்கணக்கான மக்களின் அவலத்தை தீர்க்கும் இயக்கம் ஒன்றை UNHCR அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையம் ஆரம்பித்திருக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் குறைந்தது 10 மில்லியன் நாடற்ற மக்கள் வாழ்கிறார்கள் என்றும், மருத்துவ உரிமை, கல்வி உரிமை, அரசியல் உரிமை இவை எதுவுமே அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் ஐநா மதிப்பிட்டிருக்கிறது.
There are 10 million people in the world that have no country they can call theirs. Which means for many of them that they have no
அகதி முகாம்களில் அல்லது வெறுத்து விரட்டப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் இனக்குழுக்கள் மத்தியில் பிறந்த குழந்தைகளும் இந்த மதிப்பீட்டில் அடங்குகின்றன. ஒரு நாட்டு எல்லைக்குள் ஒரு நாடற்ற குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஐநா ஆணையத்தின் தலைவர் அன்டோனியோ கட்ரேஸ் வற்புறுத்தியிருக்கிறார்.
இந்திய திரைப்படத்துறையில் பெண் ஒப்பனை கலைஞர்களுக்கு இருந்து வரும் தடை சட்டவிரோதமானது என நாட்டின் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கடந்த 60 பெண்கள் திரைப்பட ஒப்பனை கலைஞரால் ஆவதை பாலிவுட்டில் இருக்கின்ற சக்திமிக்க தொழிற்சங்கங்கள் தடுத்து வந்திருக்கின்றன.
Getting into Bollywood movies had been really tough. I had to face lot of harassments and lot of abusive languages.
ஆனால் பாலின ரீதியான பாரபட்சம் அரசியல் சாசனத்துக்கு முரணானது என்றும் இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். நடிகர் நடிகைகளுக்கு சிகை அலங்காரம் செய்ய பெண்கள் இதற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஒப்பனை செய்ய பெண்கள் முயன்றால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டும் சில நேரங்களில் தாக்கப்பட்டும் இருந்தனர்.
அமெரிக்க வாஷிங்டன் அரசாங்கத்தில் கட்சிகளுக்கிடையான அதிகார சமபலத்தை மாற்றக்கூடிய பேராயமன்ற நடுத்தவணை தேர்தல்களில் அமெரிக்க மக்கள் இப்போது வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க காங்கிரஸ் பேராயமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மையை ஏற்கனவே கொண்டிருக்கும் ரிப்பப்ளிக்கன் எதிர்க்கட்சி செனட் சபையில் பெரும்பான்மையை மீண்டும் கைப்பற்ற தேவையான 6 இன்றைய தேர்தலில் பெற முடியும் என்று நம்புகிறது. இரு சபைகளிலும் ரிப்பப்ளிக்கன் எதிர்க்கட்சி பெரும்பான்மையை பெற்றால் அதிபர் ஒபாமாவின் அதிபர் தவணையின் கடைசி 2 முட்டுக்கட்டுகள் இருந்தவையாக இருக்கக்கூடும் என்று எமது பிபிசியின் வட அமெரிக்க முகவர் கூறியிருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானில் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்ட பெண்ணொருவன் கணவன் நீதி கேட்டு தொலைக்காட்சியில் மன்றாடியதை அடுத்து குற்றஞ்சாட்டப்படும் 8 கைது செய்யப்பட வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பாதக்ஷான் மாகாணத்தில் 5 முன்னால் இந்த சம்பவம் நடந்திருந்தது. வீட்டில் தனது பிள்ளைகளோடு இருந்த நேரத்தில் இந்த பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகியிருந்தார். குற்றஞ்சாட்டப்படுபவர்கள் அரசியல் செல்வாக்கு உடையவர்கள் என்பதால் அவர்களை கைது செய்ய முடிந்திருக்கவில்லை என போலீஸ்காரரான இந்த பெண்ணின் கணவர் கூறுகிறார்.
தென்னாப்பிரிக்காவில் விளையாட்டு வீரர் ஒஸ்கா பிச்சோரியஸ்க்கு வழங்கப்பட்ட தண்டனை போதவே போதாது என்று தென்னாப்பிரிக்க அரசாங்க வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அவரது தண்டனை அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் மிகவும் மென்மையானதாக இருக்கிறது. அத்தோடு தண்டனை இந்த குற்றத்திற்கு பொருத்தமற்றது. எந்தொரு நியாயமான நீதிமன்றமும் இப்படியான தீர்ப்பை வழங்கியிருக்க மாட்டாது என்றெல்லாம் மேல்முறையீட்டு ஆவணங்களில் அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனது தோழி ரீவா சிங்கேஃபை தனது வீட்டில் வைத்து சுட்டுக் கொன்றதாக நிரூபிக்கப்பட்டு அவருக்கு கடந்த மாதம் 5 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. உலகில் நாடற்றவர்கள் என்ற நிலையில் சுமார் 1 கோடி பேர் இருப்பதாக கூறும் ஐநா அகதிகள் நல அமைப்பான UNHCR பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் நாடற்ற மக்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்கச் செய்வதற்கான 10 ஆண்டுகால செயல் திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது என்பதை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். தமிழர்கள் அதிகமான அளவில் நாடற்ற நிலையில் வாழும் இடம் என்றால் அது தற்பொழுது மலேசியாதான். அங்கு நாடற்றவர்களாக வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் பற்றியும் மலேசியாவின் செலாங் மாகாண அமைச்சரான ஹிந்த்ராஃப் கட்சியின் கணபதி ராவை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
உண்மையான கல்குலேஷன் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான முறையில எங்களுக்கு வழங்கப்படுதுனா நாங்க அந்த கவர்மெண்டோடைய பாலிசிஸ் அது இப்படி இருக்கிறதுனால வழங்க, ஆனா ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கறது வந்து நத்திங் லெஸ் தென் 100,000 பீப்புள் இட் மஸ்ட் பி தி ஸ்டேட்லெஸ் பீப்புள் இருக்கணும். என்னுடைய கல்குலேஷன் படி நாங்க சிறு சிறு ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தா அட்லீஸ்ட், ஆனா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூனிஎஸ்ஆர்ல வந்து 40,000 பீப்புள் ரிப்ரவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு 3 லட்சம் பேருனே நிறைய மத்த என்ஜிஓக்கள் சொல்லியிருக்காங்க.
இந்த தமிழ் மக்கள் எவ்வளவு காலமா நாடற்றவர்களாகவே மலேசியாவில் இருந்து வராங்க?
மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அதாவது இந்தியர்கள் இங்க வந்தவங்க வந்து பெரும்பகுதியில் வந்து 1800 18ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டு அடுத்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து வரவழைக்கப்பட்டாங்க. இங்க வந்து ரப்பர் தோட்டங்கள் உருவாக்குறதுக்கும் இந்த நாடை மேம்படுத்துறதுக்கும் வந்து பிரிட்டிஷ்காரர்களாக அழைக்கப்பட்டு வந்தாங்க. அந்த டைம்ல இருந்து நாடு விடுதலை பெற வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் கிடையாது. அதையடுத்து வந்து நாடு விடுதலை பெற்றவர்கள் வந்து ஆவணங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்றோம் சொல்லிட்டு அப்பயே நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதியினருக்கு வந்து எந்த விதமான ஆவணங்களும் வழங்காம, ஏன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்காம வச்சிருந்தாங்க. 1969 கூட இங்க இரவல் தலைவர்கள் நிறைய பேரை வந்து இந்தியாவுக்கே அனுப்பி வைத்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆவணங்கள் வழங்காததுக்கு வந்து காரணங்கள் அவங்க சொல்றாங்கன்னா பதிவு நடவடிக்கை செய்தோம் ஆனா அவங்க வரல செய்யல போனாங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு பேசணும்னா இன்னும் குழந்தைகள் அதாவது அவங்களுடைய தலைமுறை குழந்தைகள் இல்லைன்னா எஸ்டேட்ல வசிக்கிற உள்புற மக்கள் வந்து இன்னும் பதிவு படாம சில பேர் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க.
இவங்க தங்களை வந்து மலேசிய பிரஜைகளா பதிவு செய்துக்கிறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது?
குறிப்பாக எங்க பிறந்தார்கள், குறிப்பாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவமனையில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஆவணங்கள் இருக்கும். சில உள்புறம் எஸ்டேட் அதாவது எஸ்டேட்ல தோட்டப்புறங்களை பிறக்கும் போது அவங்களுக்கு ஆவணங்கள் இருக்காது, அந்த அதிகாரிகள் அங்க இருக்க போறதில்லை. அது ஒன்று. இரண்டாவது வந்து அவங்களுடைய தாய் தந்தருக்கு பதிவு அவங்களுக்கு ஆவணங்கள் இல்லாததுனால குழந்தைகளுக்கும் ஆவணங்களும் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை வந்து அரசாங்கம் வச்சுக்கிட்டிருக்காங்க.
இவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குவதில்லை, அரசாங்க கொள்கை வந்து அதை தடுக்கிற மாதிரி அங்க இருக்குதா?
அரசாங்க கொள்கை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நிரூபியுங்கள், நீங்க வந்து இந்த நாட்டுல வந்து வாழ்ந்தவர்கள், இந்த நாட்டு பிரஜைகள், அவங்க வந்து அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இருக்குங்களா, அது வந்து தி புட் பேக் டு த நம்மளுடைய மக்கள் மேல திணிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து ஏழ்மையிலும் வறுமையிலும் சரியான பொது அறிவும் இல்லாதனால அவங்களுக்கு வந்து அது அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வந்து. கடந்த 10 ஆண்டுகள் எல்லாம் 15 ஆண்டுகள் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பிறப்பு ஆவண பத்திரம் வந்து சபா அந்த ஒரு மாநிலம் மூலியமா கொடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாமே முஸ்லீம் மெஜாரிட்டியா இருந்தா, ஏன்னா அந்த மாநிலத்துல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுனால நிறைய முஸ்லீம்களுக்கு வந்து அந்த பிரஜா உரிமைகளை கொடுத்து அந்த மாநிலத்துல வந்து முஸ்லீம்கள் அடிச்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா த டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் பர்டிகுலர் ரேஸ் அண்ட் ஆல்சோ த ரிலிஜன், அந்த கொள்கை வந்து இன்னும் அதிகமா இருக்கு.
அதாவது இந்துக்களா இருப்பவர்களுக்கு இது வந்து பாதகமா செயல்படுதா சொல்றீங்களா?
இன்னைக்கு தோட்டப்புற மக்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டேட் மினிஸ்டரா இருக்கிறேன். இருந்தும் நான் வந்து என்ன கவனிக்கிறேன்றனா, இந்த மத்திய அரசாங்கத்துடைய அடக்குமுறை கொள்கைகள், அவங்களுடைய திணிக்கப்பட்ட அந்த கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா, நாடு விடுதலை பெற்றிருந்த இன்றைய வரையில வந்து இது பெருவாரியா அவங்க வந்து ரொம்ப பாதிப்பு கொடுத்துருச்சு.
நாடற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க எதிர்கொள்றாங்க?
சிம்பிளா பாத்தீங்கன்னா, அவங்க குழந்தையிலிருந்து ஆரம்பித்து பாத்தீங்கன்னா, அரசாங்க பள்ளிக்கூடங்களை சேர முடியல, அப்புறம் அதுக்கு மேல அவங்க கல்வி தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, நல்ல கல்வி தர முடியல. அடுத்து அவங்க பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு வீட்டு மனை வாங்க முடியல, ஒரு பேங்க் போனா ஒரு அக்கௌண்ட் திறக்க முடியல, வேலை கேட்டு போகும்போது வேலை வந்து அதுக்கு தகுந்த அனுகூலங்கள், அதாவது தி பெனிஃபிட் ஆஃப் இஃப் யூ பீங் எ சிட்டிசன், ஈவன் ஃபாரினர்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிட்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடற்ற இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் குறிப்பாக சவுத் இந்தியன்ஸ் இந்த மலேசியாவில் வந்து கடந்த 57 ஆண்டுகளாக ரொம்ப அவதிப்பட்ட ஒரு இனமாக இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க.
மலேசியாவின் செலாங் மாகாண அமைச்சரான ஹின்ராஃப் கட்சியின் கணபதி ராவ். இனி ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் நிலச்சரிவு விபத்து நடந்த பதுளை மாவட்டத்துக்கு இன்று சென்று பார்வையிட்ட வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் புதிய தமிழர் அரசியல் ஒன்றை உருவாக்க கோரியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்புடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் நிலச்சரிவு அனர்த்தம் நேர்ந்துள்ள கொஸ்லாந்தை மீரியாபெத்தை பகுதிக்கு இன்று விஜயம் செய்த வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் புதிய தமிழ் அரசியலுக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மீட்புப் பணிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குழுவினர் கொஸ்லாந்தை மற்றும் பூனாகலை பகுதிகளில் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் துயரத்தில் பங்கு கொண்டதுடன் தமது ஆறுதலையும் தெரிவித்தனர். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட முதலமைச்சர் அவர்கள், இந்த நிலச்சரிவு அனர்த்தமானது வடக்கு கிழக்கு மக்களுக்கும் மலேக தமிழ் மக்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தி இருக்கின்றது என தெரிவித்தார். மீரியாபெத்தைக்கான தமது விஜயத்தின் பின்னர் கொழும்பு திரும்பிக் கொண்டிருந்த அவரை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
ஒற்றுமையை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இறைவன் இந்த ஒரு சோக நிகழ்ச்சியால எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று, அந்த கஷ்டத்திலும் ஒரு நன்மையை நாங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நான் கூறியிருக்கின்றேன். அதுதான் நான் கூறிய கூட்டினுடைய அர்த்தம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். அதே நேரம், இதுகால வரையிலும் சிந்தித்த சிந்தனையில் இருந்து வேறுபட்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான அவசியம் இப்போது நேர்ந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஒரு விஷயத்தை நாங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சம்பந்தமாக நாங்கள் தமிழீழம் என்ற அந்த ஒரு நிலையிலே நாங்கள் சில சில விஷயங்களை அரசியல் ரீதியாக வன்முறையுடன் சேர்த்து நாங்கள் அதை குறிப்பிட்டு வந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வேறு விதமான அரசியலில் நுழைந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே போதுமானவரை எங்களுக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் நாங்கள் முன்னேற முடியும். இதுவரை காலமும் சிந்தித்த சிந்தனையில் இருந்து நாங்கள் சற்று வித்தியாசப்பட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையிலே தான் நான் கூறுகின்றேன், முதலில் வடக்கு கிழக்கு ஒன்றிணைய வேண்டும், வடக்கு கிழக்கினோடு மலையகம் ஒன்றிணைய வேண்டும், முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைய வேண்டும், சிங்களவர்களிடையே இருக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களை நாங்கள் எங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்குள் வித்தியாசமான எண்ணங்கள் இதுவரை காலமும் இருந்திருந்தால் அந்த எண்ணங்களில் சில மாற்றங்களை மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி ஒற்றுமை பாதையிலே நாங்கள் செல்ல வழிவகுக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
மீரியாபெத்தை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் வடக்கு கிழக்கு பிரதேச மக்களும் உடன் இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுடைய துன்பத் துயரங்களில் அவர்களும் பங்கெடுக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காகவே தாங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார்.
முதலிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் எங்களுக்கு இடையே. அதனால் தான் எங்களுடைய மனக்கிளேசத்தை மனோ நிலையையும் வெளிக்கொண்டு வர்ற விதத்துல நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்து அவர்களை கண்டு வந்தது. நாங்கள் அந்த மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு வரவழைக்க வேண்டும் என்பதற்காக, அது ஒன்று. இரண்டாவது, வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் கல்வியை பற்றித்தான் அதிகம் சிந்தித்து பல விதங்களிலே நன்மைகளை பெற்றுத்தர இருக்கின்றோம். அதனால் அங்கு சென்ற போது தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள், வறுமையில் வாடும் குழந்தைகள், இப்படி பலர் படிப்பு வசதிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களானால் எங்களுக்கு கூறினால் அது சம்பந்தமாக அந்தந்த கல்வி நிலைய பாடசாலைகளோடு பேசி அவர்களுக்கு விடுதி வசதிகளையும் கல்வியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் குறிப்பிட்டோம். கல்வி ஒன்று. பொருளாதார ரீதியாக நாங்கள் அவ்வளவாக செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தால் எங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அதிலே சேர்ந்து
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகளுக்கு செல்லும் முன் ஒரு அறிவிப்பு.
ஒருத்தர் அவர் இந்த மாட்டு டாக்டர், அவங்க அப்பா உடம்புக்கு முடியாமல் கிடக்காரு, அவர் டாக்டர் வேலை போயிடும்னு சொல்லி சீக்கிரமாக ஊதுவலையை வச்சு தொண்டையை நெரிச்சு கொண்டு விட்டாங்க. மறுநாள் அடக்கம் பண்ணிட்டு மூணாம் நாத்தி காய்ச்சி வித்துட்டு ஓடிடுவாங்க.
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளுமே கைகளால் நடத்தப்படுவதில்லை, பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேர்களை வெறுக்கும் விழுதுகள் பெட்டகத் தொடர் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தொடக்கம் பிபிசி தமிழிசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறுகிறது.
அறிவிப்பு கேட்டீர்கள். இந்தியாவின் மும்பை திரைப்பட உலகில் பெண்கள் ஒப்பனை கலைஞர்களாக பணியாற்ற இருந்து வரும் தொழில் ரீதியான தடை சட்டவிரோதமானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பல ஆண்டுகளாக ஆண் ஒப்பனை கலைஞர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வந்த இந்தி திரையுலகத்தில் பெண்கள் ஒப்பனை கலைஞர்களாக பணிபுரிய இருந்து வந்த தடை சட்டவிரோதமானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்திய திரையுலகத்தில், குறிப்பாக ஹிந்தி திரையுலகமான பாலிவுட்டில், கடந்த 60 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்திய சினி ஒப்பனை கலைஞர்கள் சங்கங்கள் பெண்கள் ஒப்பனை கலைஞர்களாக பணிபுரிய தடை விதித்து வந்துள்ளது. பல தசாப்தங்களாக ஆண்கள் மட்டுமே செய்து வரும் இந்த பணியில் பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டால் ஒப்பனையாளர்களாக பணிபுரியும் ஆண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று திரையுலக ஒப்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் சிகை அலங்கார நிபுணர்களாக மட்டும் பணிபுரிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. பாலிவுட்டில் பெண்கள் ஒப்பனையாளர்களாக பணிபுரிய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கோரி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 9 பெண் ஒப்பனை கலைஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இன்று இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆண்கள் மட்டுமே பணிபுரியும் இந்த நடைமுறை ஒரு சட்டவிரோதமான பாகுபாடு என்று தெரிவித்தது. இன்று வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வு இந்த பாகுபாடு எப்படி தொடர முடியும் என்றும், ஏன் ஆண் கலைஞர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தது. பாலிவுட்டில் இருந்து வரும் இந்த தடையை மீறி சில திரைப்படங்களில் பெண்கள் பணிபுரிந்தால் ஒப்பனை கலைஞர்கள் சங்கம் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு அபராதம் விதிப்பதாக ஹிந்தி திரையுலக பெண் ஒப்பனை கலைஞர் குரானா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு சினி ஒப்பனை கலைஞர்கள் சங்கத்தில் பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் வெறும் 4 பெண் ஒப்பனை கலைஞர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று விதிகள் இருந்த போதிலும் அது பெயர் அளவிலேயே தவிர உண்மையில் பெண்களுக்கு ஒப்பனை கலைஞர்கள் பணி மறுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு பெண் சிகை அலங்கார நிபுணர். இது தொடர்பில் தமிழ்நாடு சினி ஒப்பனை கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் நஞ்சுண்டனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தீர்ப்பு நம்ம வரவேற்கிறோம். எங்களுக்கு வந்து நோ ஜெண்டர் கிரைம் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு எங்க சங்கத்துல கிடையாதுங்க. பெண்கள் பல துறையில வந்து முன்னேறிட்டு வர்றாங்க. இந்த துறை விருப்பப்பட்டு வர்றவங்களை நாங்க வரவேற்கிறோம். சங்கத்துல மொத்தம் 76 லேடிஸ் இருக்காங்க. 736 உறுப்பினர்கள்ல 76 பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. 4 பேர் ஒப்பனை கலைஞர்களா இருக்காங்க. சிகை அலங்காரங்களா இருக்காங்க. ஆமா,
தமிழ்நாட்டு திரையுலக ஒப்பனையாளர்கள் சங்கத்தில் எப்போல இருந்து பெண்கள் ஒப்பனை கலைஞர்களாக பணியாற்ற துவங்கினார்கள்? இந்த சங்கத்தில் எப்போல இருந்து அனுமதி வழங்கப்பட்டது?
கிட்டத்தட்ட 1968 இருந்து இருக்காங்க. அப்பதான் நாங்க சங்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்க சங்கம் ரிஜிஸ்டர் ஆனது அதுல இருந்து பெண்கள் கொஞ்சமா சேர்ந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்காங்க.
ஆனால் சங்கத்தில் ஏன் பெண் ஒப்பனை கலைஞர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது?
பெரிய அளவில் இருக்கு. 700 பேர்ல கிட்டத்தட்ட 76 பேர்ன்றது ஒரு பெரிய தொகை தானே. தொழிலை விரும்பி வந்திருக்கிறவங்க.
ஆனால் நீங்க 4 பெண் கலைஞர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கீங்க. 700க்கும் அதிகமான ஒப்பனை கலைஞர்களில் ஏன் பெண்கள் வெறும் 4 பேர் தான்?
ஆமா, விருப்பப்படாதவங்க. மற்றதில் அவங்களுக்கு தெரிஞ்ச கலையில அவங்க நிபுணர்களோ அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளவுதான்.
ஆனால் நீங்கள் கூறுவது போல பெண் ஒப்பனை கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவது, அனுமதி அளிக்கப்படுவதுன்றது வெறும் ஒரு வழிமுறையா இருந்தாலும் நிஜத்தில் அது சாத்தியமல்ல. பெண்ணுக்கு அவ்வளவு எளிதாக ஒப்பனை கலைஞராக பணி கிடைப்பதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது.
நிச்சயமா அதை நான் மறுக்கிறேன். நாங்கள் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் லேடிஸ். இன்னைக்கு கூட ஒரு கார்டு போய் இஷ்யூ பண்ணியிருக்கோம் நாங்கள். வேணா உங்களுக்கு நான் அதனுடைய மெயில் இருந்த ஜெராக்ஸ் கூட அனுப்புகிறேன். இன்னைக்கு கூட ஒரு லேடியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நிரஞ்சனான்ற ஒரு உறுப்பினர் இன்னைக்கு வந்து நாங்கள் சேர்ந்திருக்காங்க.
ஒப்பனை கலைஞராக?
ஒப்பனை கலைஞராக இல்லை, அவங்க விருப்பப்பட்டது செய்ய இணங்காரம்
என்றார் தமிழ்நாடு சினி ஒப்பனை கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் நஞ்சுண்டன். இது தொடர்பில் தமிழ் சினிமாவில் பணிபுரியும் பெண் ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் சிகை அலங்கார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர்.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து சங்கீதா. செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்லாம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் உலகை அச்சுறுத்தும் இபோலா நோய் குறித்த செய்தி ஒன்று. இபோலா தொற்று ஏற்படும் எல்லோரும் இறந்து விடுவதில்லை. இபோலா தொற்றுக்குள்ளானவர்களில் கணிசமானவர்கள் உயிரிழந்து விட்டாலும் மேலும் சிலர் தொற்றுக்கு பிறகும் உயிர் பிழைக்கிறார்கள். இப்படி தப்பி பிழைப்பதற்கு ஒருவரின் மரபணுக்களும் காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிர் தப்புவாரா மாட்டாரா என்ற விஷயத்தில் அவருடைய மரபு அணு ஜீன்ஸ் மிக முக்கியமான பங்காற்றும் என்கிறார்கள் அமெரிக்க விஞ்ஞானிகள். ஆய்வுக்கூடத்தில் எலிகளை வைத்து நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் இபோலா நோய்க்கிருமி பல எலிகளுக்கு ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு எலியும் வெவ்வேறு விதமான இபோலா நோயின் வெளிப்பாடுகளை காட்டியது. ஆனால் மொத்த எலிகளில் 19% எலிகள் இபோலா நோய் கிருமி ஏற்றப்பட்டும் கூட எந்த விதமான மாற்றங்களுமே இல்லாமல் சாதாரணமாக ஒடித்திருந்தன. மனிதர்களை இபோலா கிருமி தாக்கும்போது சிலர் விரைவில் அதிலிருந்து குணமடைவதும் சிலர் வலி தாங்க முடியாமல் இறப்பதும் ஏன் என்பதை இந்த எலிகள் மீதான ஆராய்ச்சி விளக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஜேர்னல் சயின்ஸ் என்ற சஞ்சிகையில் இந்த அமெரிக்க ஆய்வு விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் தலைவிரித்தாடும் இபோலா நோயின் அதே கிருமி, அதே வைரஸ் ஏற்றப்பட்ட எலிகளை அமெரிக்காவின் வாஷிங்டன் மற்றும் நார்த் கரோலினா பல்கலைக்கழகங்களின் விஞ்ஞானிகளும் மொன்டானா தேசிய சுகாதார கழகத்தினரும் பரிசோதனை செய்தார்கள். எபோலா கிருமி உடலில் ஏற்றப்பட்ட முதல் சில தினங்களில் பெரும்பாலும் எல்லா எலிகளுமே இடை இழக்க ஆரம்பித்தன. ஆனால் 50%, அதாவது 20% எலிகள் இழந்த இடையை 2-2 வாரங்களில் மீள பெற்றுக் கொண்டன. எபோலா நோயின் அறிகுறிகள் எதுவுமே அந்த எலிகளின் உடலில் காணப்படவில்லை. ஆனால் 70% எலிகள் எபோலா கிருமி ஏற்றப்பட்டதும் மிக மிக நோய்வாய்ப்பட்டன. ஈரல் பருத்து வீக்கமடைந்தது, ஈரலின் நிறம் மாற்றமடைந்தது, இரத்தம் உறைய மறுத்தது, உடலுக்குள்ளேயே உறுப்புகளிலிருந்து இரத்தம் கசிவது கவனிக்கப்பட்டது. இந்த எலிகள் எபோலா கிருமியினால் உயிரிழக்கும் சந்தர்ப்பம் 50% அதிகமானது என்று தெரிய வந்தது. சியரா லியோன், லைபீரியா போன்ற நாடுகளில் எபோலா நோயாளிகள் ஆரம்பத்தில் காட்டிய அதே வெளிப்பாடுகளை எலிகளும் காட்டின என்பதும் கவனிக்கப்பட்டது. அண்மை காலத்தில் எபோலா கிருமியின் தாக்குதலிலிருந்து உயிர் தப்பியவர்களின் உடலில் எபோலாவுக்கு எதிரான இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கலாம். அதாவது எபோலா ஒருவரை தொற்றும்போது அவரவர் உடலின் ஜீன்ஸ் மரபு அணுக்களை பொறுத்து தனது கைவரிசையை காட்டுகிறது எபோலா, தனது வெளிப்பாடுகளை வெளிக்கொணர்கிறது எபோலா. இவ்வாறாயினும் எலிகள் மீதான இந்த ஆய்வின் பெறுபவர்களை மனிதர்கள் மீதும் நாங்கள் கவனிக்க முடியாது. காரணம், எலிகளை விட மனிதர்களில் மரபு அணு வேறுபாடுகள் 1000 மாறுபடுகின்றன என்று பிரிட்டனில் ஒரைக் பல்கலைக்கழக பேராசிரியர் அண்ட்ரூ ஈஸ்டன் குறிப்பிட்டிருக்கிறார். எபோலா தொற்று பற்றி மற்றொரு சஞ்சிகையில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரையில் எபோலா வைரஸ் கிருமிகளை பரப்பும் சூப்பர் பரப்பாளர் ஆப்பிரிக்க நாடுகளின் மரணச் சடங்குகள்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயல் பல்கலைக்கழகம், ஒரிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகம் மற்றும் லைபீரியா ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி ஆப்பிரிக்க நாட்டு இறுதிச் சடங்குகளில் சடலத்தை கழுவுதல், சடலத்தை நீராட்டுதல், சடலத்தை தொடுதல், முத்தமிடல் போன்ற சம்பிரதாயங்கள் நிறுத்தப்பட்டால்தான் எபோலாவை முற்றாக கட்டுப்படுத்த முடியும் என்று இந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து, பால் குடிப்பது மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதா கெட்டதா என்கிற புதிய சர்ச்சை ஒன்று தற்போது மருத்துவ ஆய்வாளர்கள் மத்தியில் உருவெடுத்திருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
காலை முதல் மாலை வரை எங்களை துளைத்துக் கொண்டிருக்கும் ஊடகங்கள் அனைத்தும் பாலின் மகிமை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் குழந்தையின் உடலில் உறுதியான எலும்புகள் தேவை, இலகுவில் நொறுங்கிவிடாத எலும்புகள் தேவை, இவற்றை வழங்குவது பால். உடலுக்கு தேவையான கல்சியத்தை நிறைவே வழங்குவது பால் என்று வலியுறுத்தி வருகின்றன ஊடகங்கள். பிரிட்டிஷ் மருத்துவர்களின் சஞ்சிகையான பிஎம்ஜே பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் ஸ்வீடன் நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பற்றி எழுதியிருக்கிறது. நாளொன்றுக்கு 3 டம்ளருக்கு கூடுதலான பாலை குடிக்கும் பெண்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் சாத்தியம் அதிகம் என்று இந்த ஆய்வு அறிவித்திருக்கலாம். ஸ்வீடனில் 20 ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 61,400 பெண்கள் 1987 தொடக்கம் 1990 வரையும், 45,300 ஆண்கள் 1997 அவதானிக்கப்பட்டார்கள். அவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் ஆராயப்பட்டு அவர்களின் உடல் நலன் பல வருடங்களாக பரிசோதனைக்கு உள்ளாகி வந்தது. இந்த ஆய்வில் கலந்து கொண்ட அனைவருமே சில சுய விவரங்களை ஒரு படிவத்திலே முன்கூட்டியே நிரப்பியிருந்தார்கள். ஒருவருட காலத்தில் தாங்கள் எவ்வளவு பால், எவ்வளவு தயிர், எவ்வளவு வெண்ணக்கட்டி உட்கொண்டார்கள் என்பதையும் அவர்கள் அந்த படிவத்திலே தெரிவித்திருந்தார்கள். ஆய்வு தொடங்கப்பட்ட அடுத்த 20 வருடங்களாக நடத்தப்பட்ட கண்காணிப்பில் 3 டம்ளர்கள் அதாவது 680 மில்லியன் லிட்டருக்கு அதிகமான பாலை அருந்திய பெண்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் இருந்தது தெரிய வந்தது. பாலிப்பங்கினருக்கு இடுப்பு முறியும் ஆபத்தும் இருந்தது. சிலருக்கு மரணம் ஏற்படும் அபாயம் கூட இருந்தது கவனிக்கப்பட்டது. உப்சாலா பல்கலைக்கழகத்தின் தலைமை ஆய்வாளர் பேராசிரியர் கார்ல் மைக்கேல்சன் பேசும்போது, யோகர்ட், தயிர் போன்ற உணவுகளில் இந்த அபாயம் காணப்படவில்லை. பாலில் இருந்த சர்க்கரை முதுமை ஏற்படுவதை துரிதப்படுத்துவதாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆய்வுகள் பரிபூரணமானவை அல்ல, மிகவும் கவனமாக பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை. மேலும் ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் வரை பொதுமக்கள் தமது மருத்துவரின் ஆலோசனைப்படியே நடக்க வேண்டும். எமது உடலுக்கு தேவையான கல்சியத்தை பாலும் பால் பொருட்களும் தான் வழங்குகின்றன என்று இன்னொரு பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி ஆஃப் சரையின் பேராசிரியர் சூசன் லன்ஹம் நியூ அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக 2 கூடுதல் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன் மற்றும் சாதாத்.
மசகு எண்ணெயின் விலை கடந்த 4 ஆண்டுகளில் காணப்படாத ஆக குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அனைத்துலக எல்லைக் கோல்களில் ஒன்று என்று கருதப்படும் வடகடல் பிரெண்ட் மசகு எண்ணெய் 1 பீப்பாயின் விலை $2 அதிகமான தொகை வீழ்ச்சி கண்டு இப்போது $82 தொட்டிருக்கிறது. ஈராக்கிலிருந்து எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் ISIS பயங்கரவாதிகள் குழப்பக்கூடும் என்று இவ்வாண்டின் ஆரம்பத்தில் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது நடக்கவில்லை. இன்று எண்ணெய் தாராளமாக கிடைக்கிறது. அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் சவுதி எண்ணெயின் விலையை சவுதி அரேபியாவும் குறைத்திருக்கிறது. ஐரோப்பிய வலயத்திலும் சீனாவிலும் பொருளாதார வளர்ச்சியின் மந்தகதியும் எண்ணெய்க்கான தேவையை வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறது.
பாகிஸ்தானில் குர்ஆனை இழிவுபடுத்திவிட்டதாக குற்றஞ்சாட்டி கிறிஸ்தவ ஜோடி ஒன்றை முஸ்லிம் கும்பல் ஒன்று அடித்து கொன்றிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். கொன்ற இந்த ஜோடியை அவர்கள் வேலை பார்த்து வந்த செங்கல் சூளையிலேயே போட்டு அந்த கும்பல் எரித்து விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டின் கிழக்கில் லாகூருக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதாக எழும் குற்றச்சாட்டுகள் பெரும் உணர்வலைகளை தூண்டக்கூடிய விஷயமாக பாகிஸ்தானில் இருந்து வருகிறது. மத சிறுபான்மையினரை இலக்கு வைப்பதற்கோ சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்கோ சில நேரங்களில் மத நிந்தனை குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தி கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மெக்சிகோவில் 43 மாணவர்கள் காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்பட்ட பின்னர் தலைமறைவாகி இருந்த இக்வாலா நகர மேயரையும் அவரது மனைவியையும் அந்நாட்டின் அதிகாரிகள் பிடித்திருக்கின்றனர். இந்திய திரைப்படத்துறையில் பெண் ஒப்பனைக் கலைஞர்களுக்கு இருந்து வரும் தடை சட்டவிரோதமானது என நாட்டின் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்ட பெண்ணொருவரின் கணவன் நீதி கேட்டு தொலைக்காட்சியில் மன்றாடியதை அடுத்து குற்றஞ்சாட்டப்படும் 8 பேர் கைது செய்யப்பட வேண்டுமென அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.